الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي لم تحرم ما أحل الله لك تبتغي مرضات أزواجك والله غفور رحيم وقال رسول الله صلى الله عليه وسلم تعيس عبد الدينار وعبد الدرهم وعبد الخميصة تعيس وانتكس وإذا شيك فلن تقف أو كما قال عليه الصلاة والسلام على وسر أرولا لنم மிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அல்லாஹுவால் படைத்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மனிதனத்திற்கு சீரான நேரான நல்வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படுத்திருந்த எண்ணற்ற இன்பங்களை சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் வினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிர்நுமினிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்தை மிக பெரும் ஒரு சோதனை களமாக அமைத்து வைத்திருக்கின்றான். அந்த மனிதன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் ஏதாவது ஒன்றுடன் அவன் போட்டி போட்டு கொண்டே வாழ வேண்டி வரும். அல்லாஹுடைய கட்டளைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டான் என்றால் அடியார்களுடைய செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது ஒன்றை விட்டு விடுவான். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டு விட்டான் என்றால் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குல்லாஹ் என்பதில் சில கட்டங்களில் கோட்டை விட்டு விடுவான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோர்களே, ஆக முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் பிறந்து இறக்குகின்ற வரைக்கும் கட்டம் கட்டமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான். முதலாவது இந்த உலகத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த உலகமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை கூடமாக இருக்குகின்றது. உலகத்தில் உள்ள அஸ்பாபுகள் என்று சொல்லக்கூடிய வஸ்துக்களுடன் அவன் இணைந்து அதனுடன் இரண்டர கலந்து தான் வாழ வேண்டும். மாற்றமாக வஸ்துக்கள் தேவையில்லை, தொழில் தேவையில்லை, வியாபாரம் தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை, மனைவி மக்கள் தேவையில்லை என்று அனைத்தையும் விட்டுவிட்டு துறவரமாக வாழ்வதற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கட்டங்களில் இதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். ஹஜ்ஜுடைய பாபு வரக்கூடிய வேளையில் நபியவர்கள் சொன்னார்கள், லா சரூரத ஃபில் இஸ்லாம், ஹஜ் தேவை இல்லை என்றோ நிகாஹ் தேவை இல்லை என்றோ ஒதுங்கி வாழ்வது இஸ்லாத்தில் இல்லை. வேறொரு ரிவாயத்தில் லா ருஹ்பானியத ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் துறவரம் என்பது இல்லவே இல்லை என்று நபிவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல அல்லாஹும் குர்ஆனில் குறிப்பிடுகின்றான், ஒரு ரஹ்பானியத்த நிபதஹுஹா மா அந்த கிறிஸ்தவர்களில் சிலர் துறவரத்தை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்பமோ உறவு முறையோ மனைவி மக்களோ உலகத்துடைய இன்பங்களோ எதுவுமே தேவையில்லை என்று அவர்கள் பற்றற்று வாழ்வதை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்றாலும் அதை நாம் அவர்களுக்கு கடமையாக்கவில்லை. அவ்வாறு செய்ய வேண்டும் என்று நாம் விதியாக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன் கணேஷ் அவர்களே, ஆக இந்த உலகம் தாருல் அஸ்பாப், அதாவது காரண காரியங்களுடன் இணைத்து அல்லாஹ் இந்த உலகத்தை அமைத்து வைத்திருக்கின்றான். அதனால தாருல் அஸ்பாப் என்று கூறிவிட்டு ஒரு மனிதன் முழுமையாக அந்த வஸ்துக்களில் அவனுடைய தொழில் வியாபாரங்களில் அல்லது மனி மக்களுடன் தன்னுடைய நேரத்தை கழித்து முழுமையாக அல்லாஹுவை மறந்து வாழ்வதற்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுமதி தரல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்திருக்கின்றார்கள். தொழில் வியாபாரம் தேவையில்லை என்று ஒதுங்குவதையும் நபி அவர்கள் விரும்பல்ல. தொழில் இருக்குகின்றது, வியாபாரம் இருக்குகின்றது, அது கூட ஒரு வகையான இபாதத். நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஒருவர் ஒரு ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை தொழிலை செய்கின்றார் என்றால் அது ஒரு ஃபர்துக்கு பின்னால் அல்ல, இன்னும் ஒரு ஃபர்து என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எவ்வாறு தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், ஜிஹாத் இவைகள் எல்லாம் ஃபர்தோ, முக்கியமான வணக்கங்களோ, இதை போன்று இரண்டாவது கட்டத்தில் ஃபர்தான ஒன்று தான் ஹலாலான தொழில். இந்த அளவுக்கு என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மா அக்கல அஹதுன் தாமன் கத்து மின் ஐயாவுக்குல மின் அமலியதிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கையால உழைத்து தன்னுடைய கையால உடம்பால கஷ்டப்பட்டு சம்பாதித்து எவர் சாப்பிடுகின்றாரோ அவருடைய அந்த உணவை விட அவருடைய அந்த தொழிலை விட மிக நல்ல ஒரு தொழில் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. நபி அவர்கள் உதாரணம் சொல்லி சொன்னார், அவர்கள் வேலைகளை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து அதன் மூலமாக சாப்பிட்டதாக நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான் கணேஷ் அவர்களே, அது மாத்திரமல்ல, நேர்மையான முறையில், சுத்தமான முறையில், ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளை கூட நபி அவர்கள் பாராட்டி இருக்கின்றார்கள், நபி அவர்கள் புகழ்ந்திருக்கின்றார்கள். அத்தஜுரு சதுகுல் அமீன், நம்பிக்கையான வியாபாரம், உண்மையை உரைத்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வியாபாரிகள் நாளை சியாமனால் நபிமார்களுடன், சித்திகங்களுடன், சுஹதாக்களுடன் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான் கணேஷ் அவர்களே, அதனால வியாபாரமும் ஒரு ஃபர்ல், வியாபாரமும் ஒரு வணக்கம், தொழில் செய்வதும் ஒரு இபாதத் என்று நம்முடைய ஒரு சில சகோதரர்கள் கூறிக்கொண்டு மற்ற வணக்கங்களை, மற்ற இபாதத்துகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகளை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பால்படுத்துவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. வெறும் தொழிலை மாத்திரம், வெறும் வியாபாரத்தை மாத்திரம், உலகத்தில் உள்ள வஸ்துக்களையும் பண மாத்திரம் எவர் நம்புகின்றாரோ அவரை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் கண்டித்திருக்கின்றான். குர்ஆன்ல கூறுகின்றான், எவர் வரம்பு மீறி, எல்லையை மீறி இந்த உலகத்துடைய வாழ்க்கையை மட்டும் தன்னுடைய இலட்சியமாக, குறிக்கோளாக எடுத்து வாழ்கின்றாரோ அவர் ஒதுங்கும் இடம் நரகம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். நபி அவர்களும் பல ஹதீஸ்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சஹீஹான தெளிவான ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், தாயிஸ் அப்துத் தீனார், எவர் தீனாருக்கு அடிமையாகி விட்டாரோ அவன் நாசமாகட்டும், அப்துத் திர்ஹம், எவன் திர்ஹம் அடிமையாகி விட்டானோ அவனும் நாசம் அடைந்து விட்டான், அப்துல் ஹமீசா, எவன் அதாவது ஆடைகளுக்கு, புடவைகளுக்கு எவன் அடிமையாக ஆகிவிட்டானோ அவனும் நாசமாகி விட்டான், அவன் நாசமாகி விடட்டும், அவன் முகம் குப்புற வீழ்ந்து விடட்டும், அவனுடைய உடம்பில் ஒரு முள் குத்தப்பட்டாலும் அதை யாரும் எடுக்க வேண்டாம் என்ற கருத்துப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்காக வேண்டி பல விதங்களில் நபி அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் என்றால், தொழில் தான் என்னுடைய நோக்கம், பணம் சேர்ப்பது தான் என்னுடைய இலட்சியம், பணம் சம்பாதிப்பது தான் என்னுடைய குறிக்கோள் என்று காலையில் விழித்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் அவர் வேறு எதை பற்றியும் அக்கறைப்படுவதில்லை, வேறு எதை பற்றியும் சிந்தனை இல்லை. பரதான வணக்கங்களை பற்றி, இபாதத்துகளை பற்றி, ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய திலாவத்துகளை பற்றி, அல்லாஹுவை ஞாபகம் செய்யக்கூடிய ஜிக்ர்களை பற்றி, மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பற்றி, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய அந்த செல்பியாவை பற்றி சிந்திக்காமல் வெறும் காலை முதல் இரவு வரை இவன் பணம் தொழில் பணம் தொழில் என்று முழுமையாக அதில் ஈடுபட்டிருக்கின்றானோ அவனைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் கண்டித்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிக்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால தொழில் செய்யலாம், அந்த தொழிலுக்கும் ஒரு முறை, வியாபாரம் செய்யலாம் அதற்கும் ஒரு முறை, விவசாயம் செய்யலாம் அதற்கும் ஒரு முறை, அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். வணங்குவது மாத்திரம், தொழுவது மாத்திரம், இபாதத் செய்வது மாத்திரம், ஹஜ் செய்வது மாத்திரம், நபி அவர்கள் சொன்ன மாதிரி செய்த மாதிரி அல்ல. நாம் மற்ற எந்த ஒரு வணக்கத்தில், அது தொழிலோ அது வியாபாரமோ குடும்பம் நடத்துவதோ வேறு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறையை காட்டி தந்திருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதனால அல்லாஹ் ஹலாலாக்கிய முறையில் அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கின்றானோ அவைகளை நாம் விட்டுவிட வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்கியதை நாம் ஹலாலாக்க நமக்கு அனுமதி இல்லை, அவன் ஹராமாக்கியதை நாம் ஹலாலாக்க நமக்கு அனுமதி இல்லை. நமக்கு ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் அனுமதி கொடுக்கல? புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக அசர் தொழுகைக்கு பின்னால தன்னுடைய மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடன் பேசிவிட்டு வருவார்கள். ஒரு தடவை நபி அவர்கள் ஹதரத்து ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் தாமதித்து வருகின்றார்கள். இதை பார்த்த ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, இரண்டு பேரும் நபியுடைய மனைவிமார்கள், மிக முக்கியமான நபி தோழி பெண்மணிகள், இவங்க ரெண்டு பேரும் கதைத்துக் கொள்கின்றார்கள். இது என்ன நபி அவர்கள், இந்த மனைவியுடைய வீட்டுக்கு மாத்திரம் போனா அங்க கொஞ்ச நேரம் கூடுதலா தங்குறாங்க, அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரு தந்திரத்தை மேற்கொள்கின்றார்கள். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நபி அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு முதலாவது வந்துட்டா நான் கேட்பேன், யா ரசூலல்லாஹ், நீங்க அங்க என்னத்தை குடிச்சீங்க, எதை குடிச்சிட்டு வந்தீங்க, உங்களோட வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வருது. ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சொன்னாங்க, உங்களுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வந்தா நீங்களும் கேளுங்க, அங்க போய் நீங்க எதை குடித்து விட்டு வந்தீர்கள், உங்களோட வாயிலிருந்து ஒரு வகையான வாடை வருது. அதே மாதிரி அந்த நபி அவர்கள் கொஞ்சம் தாமதமாகி வருகின்றார்கள். இரண்டு மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு வந்தவுடன் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அங்கு நீங்க எதை போய் குடித்தீங்க, ஒரு வகையான துருவாடை, ஒரு வாடை ஒன்று வந்து கொண்டிருக்கிறது, நீங்க எதை குடித்துட்டீங்கன்னு கேட்டதற்கு நபி அவங்க சொன்னாங்க, அப்படி துருவாடை வரக்கூடிய எதையுமே நான் குடிக்கல, பல் ஷரித்து அசலா, நான் அங்க தேனை அல்லவா குடித்தேன், பல் ஷரித்து அசலா, நான் தேனை குடித்து விட்டு வந்தேன், அதனால இதுக்கு பின்னால இந்த தேன் நான் குடிக்க மாட்டேன், நான் இந்த குடித்த செய்திய மற்ற மனைவிமார்கள்ட்ட நீங்க சொல்லாதீங்கன்னு சொன்னவுடன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சூரத்து தஹ்ரீம் என்று ஒரு சூராவை இறக்கி அந்த சூராவுடைய ஆரம்பத்திலேயே நபி அவர்களுக்கு அல்லாஹ் தர்பியத் செய்கின்றான். அந்த ஆயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், யா அய்யுஹன் நபியோ லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், ஏ முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க, நாம் உங்களுக்கு தேனை ஹலாலாக்கி தந்திருக்கின்றோம், அந்த தேனை குடிக்க மாட்டேன் என்று நீங்க எப்படி உங்களுக்கு ஹராமாக்குவீங்க. தபதகி மர்தாத அஸ்வாஜிக், அவங்களோட மனைவிமார்களுடைய அந்த பொருத்தம் மாத்திரம், அந்த திருப்தி மாத்திரத்தையுமா நீங்க விரும்புறீங்க. தபதகி மர்தாத அஸ்வாஜிக், அவங்களோட மனைவிமார்களுடைய திருப்தியை மட்டுமா நீங்க விரும்புறீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்குகின்றான். நபி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபி அவர்கள் ஹராமாக்க முடியாது, அல்லாஹ் ஹலாலா ஹராமாக்கியதை நபி அவர்கள் ஹலாலாக்க முடியாது. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதர்களே, ஆக நபி அவர்களுக்கும் அல்லாஹ் தர்பியத் கொடுக்குகின்றான். அதே தர்பியத்தை வைத்து நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு தர்பியத் செய்தார்கள், வெறும் வணக்கம் மாத்திரமல்ல, வெறும் ஐபாதத் மாத்திரமல்ல, பள்ளிவாசலுக்கு உள்ளே உள்ள தொழுகை மாத்திரமல்ல, வியாபாரத்தை பற்றி, குடும்பம் நடத்துவதை பற்றி, இல்லற வாழ்க்கைகளை பற்றி, குழந்தைகளை வளர்ப்பதை பற்றி அனைத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் செய்வதை பார்த்து நபி அவர்கள் திருத்தினாங்க. ஒரு திரவ மஸ்ஜிதுல நபி அவர்கள் இருக்கிறாங்க, ஒரு ஆள் வாராரு, வந்து அவசரமா தொழுதுவிட்டு செல்கின்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க திரும்பி போய் தொழுங்க, என்ன நீங்க சரியா தொழல்ல. அவர் இரண்டாவது முறை தொழுதுட்டு போறாரு. நபி அவங்க மீண்டும் சொன்னார்கள், நீங்க மீண்டும் தொழுங்க, சரியா தொழல்ல. அவர் மூணாவது முறையும் தொழுது கேட்கிறாரு, யார சூழல்லா, இதுக்கு மேலாண்ட எனக்கு சரியா தொழ தெரியாது, எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான், அதனால இதுக்கு மேலால எப்படி தொழணும் நீங்க சொல்லித்தாங்க. இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வுது எடுப்பதிலிருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அந்த சஹாபிக்கு தொழுகையுடைய அனைத்து விடயங்களையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பொதுவா சொன்னார்கள், சல்லோ கமா ரைத்துமூனி உசல்லி, நான் தொழுவதை எவ்வாறு நீங்க கண்டீர்களோ, நான் தொழுவதை எவ்வாறு நீங்க பார்த்தீங்களோ அதே மாதிரி தொழுது கொள்ளுங்க. ஹஜ்ஜ தொழுவதால ஒரு லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் உலகத்துடைய பல பாகங்களிலிருந்து வந்து ஏன் நபியுடன் ஹஜ்ஜ் செய்தாங்க, நபியுடைய ஹஜ்ஜ பார்க்கணும், நபி அவங்க அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எப்படி நிறைவேற்றினாங்க அதை பார்த்து பார்த்து செய்தாங்க. கடைசியில் நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுது அன்னி மனாசிக்கக்கும், நான் எப்படி ஹஜ்ஜ் செய்வதை நீங்க பார்த்தீங்களோ இதே மாதிரி உங்களுடைய ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்க. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன் கணேச போர்களே, தொழுகை மாத்திரமல்ல, ஹஜ்ஜு மாத்திரமல்ல, சில சஹாபாக்கள் வணக்கங்களில் இபாதத்துகளில் மிதமின்றி எல்லை மீறி ஈடுபட்ட வேளையில் நபி அவர்கள் அதையும் கண்டித்தார்கள். தஃப்ஸீர் இப்னு கதீர்ல வருகின்றது, மிக முக்கியமான சஹாபாக்கள் ஹதரத் அலி, ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹதரத் மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு, ஹதரத் சாலிம் மௌலா ஹுதைஃபா, கிட்டத்தட்ட பெரும் பெரும் சஹாபாக்களில் ஒரு பத்து பேர் ஒன்றாக கூடி அவங்க தங்களுக்கு மத்தியில் ஒரு முஜாக்கரா செய்கின்றார்கள். ஒருவர் கூறுகின்றார், நான் இரவு பூராவும் நின்று வணங்குவேன், இரவுல தூங்க மாட்டேன். மற்றவர் கூறுகின்றான், நான் பகல் பூராவும் நோன்பு பிடிப்பேன், நான் நோன்பை விட மாட்டேன். இன்னும் ஒருவர் கூறுகின்றார், நான் இறைச்சியை கூட சாப்பிட மாட்டேன். இன்னும் ஒருவர் கூறுகின்றார், நான் என்னுடைய மனைவியுடன் சேர மாட்டேன். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, இந்த செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. உடனடியாக அல்லாஹ் குர்ஆனில் ஆயத்தை இறக்குகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்ல அல்லாஹு லகும் வலா தஅது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅதீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்தத, உங்களுக்கு ஆகுமாக்கி தந்தத, நீங்க உங்களுக்கு உள்ளே அதை ஹராமாக்கி கொள்ளாதீங்க. இறைச்சி சாப்பிடுவது அது உங்களுக்கு அனுமதித்தது, மனைவியுடன் சேருவது அது உங்களுக்கு அனுமதி தந்தது, இரவுல தூங்குவது அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, நான் ஆகுமாக்கி தந்தத நீங்க உங்களுக்குள்ள ஹராமாக்க கூடாது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி சஹாபாக்கள் வரம்பு மீறி எல்லை மீறி சென்ற வேளையில் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடையை போடுகின்றான். மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, எதை சொல்ல வரோம்டா, நம்முடைய இஸ்லாமிய மதத்தில் நமக்கு தரப்பட்ட இந்த புனித ஷரியத்துடைய மார்க்கத்தில் உள்ள நடுநிலைமையை போன்று உலகத்தில் வேற எந்த மார்க்கத்திலையும் நடுநிலைமையை ஒரு நிதானமான முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த மாதிரி வேற எந்த மார்க்கத்திலையும் இல்லை. வரம்பு மீறி துனியாவிலும் ஈடுபட முடியாது, வரம்பு மீறி வணக்கங்களில் ஐபாதத்துகளிலும் ஈடுபட முடியாது. நசாய் ஷரீஃப்ல வருது, ஒரு தடவை நபி அவங்க மஸ்ஜித் நபவிக்கு வராங்க, இரண்டு தூண்களுக்கு மத்தியில ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்குது. நபி அவங்க கேட்டாங்க, இது என்ன இந்த கயிறு கட்டப்பட்டிருக்குது என்ன? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட மனைவி அநேகமா ஹதரத் ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க இரவு வேளையில நஃபல் சொல்லிக் கொண்டிருப்பாங்க, ரொம்பவும் சடைந்து விட்டா, ரொம்பவும் களைப்படைந்திருக்கா, அவங்க கீழே விழாமல் இருப்பதற்கு இந்த கயிற்றுல தன்னை கட்டிக்கொண்டு கீழே விழாமல் இருப்பதற்கு வணங்குவாங்க சொன்னவுடன் நபி அவங்க சொன்னாங்க, உடனடியே இந்த கயிற்றை பிச்சு போடுங்க, இந்த கயிற்றை வெட்டி போடுங்க. நம்முடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த அளவுக்கு கஷ்டப்படணும் என்று சொல்லல, நீங்க உற்சாகமா இருக்கும் பொழுது வணங்குங்க, உற்சாகமாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை ஞாபகம் செய்யுங்க, நீங்க சோர்வடைந்து செய்யுங்கடா, நீங்க களைப்படைஞ்சு செய்யுங்கடா, நீங்க இப்பொழுது கொஞ்சம் ஓய்வெடுங்க. மீதான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அனைத்தையும் நபி அவர்கள் அந்த சாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய மனைவி ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹஜரத் அம்ர் இப்னு அல்ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மருமகள்கிட்ட வந்து கேட்கிறாங்க, மருமகளே உங்களோட லைஃப் உங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்குது? என்னுடைய மகனை நான் உங்களுக்கு திருமணம் முடிச்சு தந்துட்டேன், எப்படி அவர் உங்களோட வாழ்றாரு? அந்த பெண்மணி சொன்னா, உங்களோட மகன் மிக நல்லவர், சாலிஹானவர், யாருக்கும் இந்த தீங்கையும் கொடுக்க மாட்டார். இப்ப கேட்கிறாரு அவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்றாரு? அந்த பெண்மணியும் ஓரளவு உண்மையை சொல்லணும், மாமனார்த்த சொல்லாம வேற யார்த்த சொல்றது? அவ தெளிவாகவே சொல்லிட்டார், உங்களோட மகன் நல்ல மகன், ஆனால் எங்கட வீட்டிலுள்ள அந்த திரைய அந்த கேட்ன கூட அவர் இன்னும் மூடல்ல, அப்படின்னு அந்த கேட்டு இன்னும் திறந்தே தான் இருக்குது. அவர் எங்கட பெட்ட கூட இன்னும் மிதிக்கல்ல, எங்கட படுக்கைய கூட அவர் மிதிக்கல்ல. சூசகமாக நேரடியா மாமனாக்கு சொல்ல முடியாது, சூசகமாக சொன்னவுடன் ஆசிரதி அல்லாஹுவன்ஹும் தன்னுடைய மகனை எச்சரிக்கை செய்துட்டு நேர நபீரத்தில் வராங்க. ஒன்று கூறுகின்றார்கள், யார சூழல்லா எங்கட மகனை பத்தி என்னுடைய மருமகள் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால மகனுக்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செய்யுங்க. இப்பொழுது ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு நபி அவங்க கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஜூஸ் குர்ஆன் ஓதுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பகல் பூராவும் நோன்பு பிடிக்கிறேன், இரவு பூராவும் வணங்குகின்றேன், அதிகமான நாட்கள் அதிகமான குர்ஆன்களை ஓதிக்கொண்டிருக்கிறேன். இப்ப நபி அவங்க என்ன செய்யறாங்க? அவருக்கு கட்டுப்பாட போடுறாங்க. சொன்னாங்க, நீங்க ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும், ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் ஓதணும். யா ரசூலல்லாஹ், இல்ல இதை விட என்னால் அதிகமா ஓதேனும். சொன்னாங்க, அப்படி இல்ல, 15 நாளைக்கு ஒரு ஜுஸ் ஒரு குர்ஆன் ஓதுங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகமாக ஓத முடியும். நபி அவங்க சொன்னாங்க, 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத முடியும். அவர் நபி அவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு, நபி அவர்கள் சொன்னார்கள், 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிங்க. அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், அன் அக்வா மின் தாலிக, இதை விட அதிகமாக என்னால் ஓதலாம். நபி அவங்க கடைசியில சொல்றாங்க, 3 நாளைக்குள்ளதான் நீங்க ஒரு குர்ஆன் முடிக்கணும். அப்படின்ற ஒரு நாளைக்கு 10 ஜூஸ் தான் ஓத அனுமதி, அதற்கு மேலால உங்களுக்கு ஓத அனுமதி இல்லை. இப்பொழுது கேட்கிறாங்க, நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க? யார சூழல்லா, பகல் பூரா நோன்பு பிடிக்குகின்றேன். நபி அவர்கள் சொன்னாங்க, இல்ல மாதத்தில் 3 திரைகள் தான் நீங்க நோன்பு பிடிக்கணும். யார சூழல்லா, இதை விட அதிகமாக என்னால செய்யலாம். நபி அவங்க சொல்றாங்க, அப்படின்ற ஒரு வாரத்தில் 2 ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு பிடிங்க. யார சூழல்லா, இதை விட அதிகமாக என்னால பிடிக்கலாம். நபி அவங்க நோன்புக்கும் ஒரு வரையறைய போடுறாங்க, இல்ல ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் நோன்ப விடுங்க, இதற்கு மேலால உங்களை பிடிப்பதற்கு அனுமதி இல்லை. நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு அதுல தாவூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய நோன்பு. யஸூமு யௌமன் வ யுஃத்திரு யௌமா, ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு நோன்பு விடுவாங்க, இதற்கு மேலால் உங்களுக்கு அனுமதி இல்லை. அவருடைய தொழுகைக்கு வரையறைய, அவருடைய நோன்புக்கு வரையறைய, அவருடைய குர்ஆனுக்கு வரையறைய போட்டுட்டு நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா இன்னலி ஜௌஜத்துக்கு அலைக்கு ஹக்கா, உங்களோட மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு ஹக்கு உண்டு இருக்குது. ஓ இன்னலி ஐனிக்கு அலைக்கு ஹக்கா, உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக்கு உண்டு இருக்குது. ஓ இன்னலி ஜசதிக்கு அலைக்கு ஹக்கா, உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக்கு உண்டு இருக்குது. அதனால இரவுல நீங்க வணங்கவும் வேண்டும், இரவுல தூங்கவும் வேண்டும், மனைவியுடன் சேரவும் வேண்டும், சேராமல் இருக்கவும் வேண்டும், பகலில் நோன்பை பிடிக்கவும் வேண்டும், நோன்பை விடவும் வேண்டும். சொல்லிட்டு சார் சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? நான் எனக்கு எத்தனை மனைவிமார்கள், அவர்களுடன் சேரவும் செய்கின்றேன், சேராவும் இருக்கின்றேன், இரவுல வணங்கவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், நோன்பு பிடிக்கவும் செய்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு தான் சொன்னாங்க. கமன் ரஹிபான் சுன்னதி பலிச மின்னி, இதுதான் என்னுடைய சுன்னா. எவர் இந்த சுன்னாவை மறுக்குகின்றாரோ, அந்த சுன்னாவை வெறுக்குகின்றாரோ, விட்டுவிடுகின்றாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய இபாதத்துகளை மாத்திரம் திருத்தல்ல, சஹாபாக்களுடைய வணக்கங்கள்ல மாத்திரம் வரையறையை போடல்ல, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை, அவர்களுடைய குழந்தை குழந்தை வளர்ப்போ அனைத்தையும் நபி அவர்கள் எந்த முறையில செய்யணும், எந்த அளவுக்கு தலை வாருவது உட்பட நபி அவங்க சொன்னாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபலியுக்ரிமுஹு, யாருக்காவது தலைமுடி இருந்தா அதை கண்ணியமா வைங்க. வேற ரிவாயத்தில் வருது, அதைக்கு எண்ணெயை பூசி நல்ல அழகா அதை வாரி வைத்துக் கொள்ளுங்க. ஆனா தலை முடி இருக்கிறதுனால நபி அவங்க என்ன பூசி வார சொன்னாங்க என்பதற்காக வேண்டி நாம் நினைத்த மாதிரி செய்ய இயலாது. ஒரு நாளைக்கு 8-10 தடவை கண்ணாடிக்கு முன்னால நின்று கொண்டு வாருவதற்கும் அனுமதி இல்லை. நபி அவர்கள் வேறொரு ஹதீஸ்ல நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தஹஜ்ஜுடு இல்லா ஹிட்பா, நீங்க விட்டு விட்டு தலைய வாரங்க, அறவே வாராமலும் அதாவது பரட்டைய மாதிரி இருக்காதீங்க, ஒரே கண்ணாடிக்கு முன்னால நின்று கொண்டு 8-10 தடவை வாராதீங்க. நபி அவர்கள் தலைமுடி வருவதற்கு கூட ஒரு வரையறையை ஏற்படுத்தி இருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு நபி அவர்கள் ஒரு முபாரக்கான ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை நமக்கு முன்னால தந்தும். ஆனால் இந்த ஒரு சிலரை நாங்கள் பார்க்கலாம், அவர்கள் வெறும் தொழில், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய பிசினஸ் என்று அதில் ஈடுபட்டு மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்லை. காலையில 7 மணிக்கு எழும்பி செல்கின்றார், இரவுல 9-10 மணிக்கு வருகின்றார். இவர் காலையில வீட்டிலிருந்து வெறி கிளம்பக்கூடிய வேளையில அவர் நேரத்தோடு சென்று வருகின்றார், மாலையில தாமதமாகி வருகின்றார். அதனால் அவருடைய எத்தனையோ வணக்கங்கள், எத்தனையோ ஐபாதத்துகள், எத்தனையோ மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் விடுபடுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால தொழில் செய்யலாம், அதற்கும் ஒரு நேரம் வியாபாரம் செய்யலாம், அதற்கும் ஒரு நேரம் மனைவிமார்களுடன் வாழணும், அதற்கும் ஒரு நேரம் குடும்பம் நடத்தணும், அதற்கும் ஒரு நேரம் குழந்தைகளுடன் அளவலாகுவது, அவர்களுடன் சிரித்து விளையாடுவது, இதுவும் இஸ்லாத்தில் முக்கியமானது என்று ஒரு சில சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். இரவையில வீட்டுக்கு வருவாங்க, அவருடைய 4-5 வயசு தூக்கம், காலையில அந்த புள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது இவர் தூக்கம், 6 நாளைக்கு பின்னால தான் புள்ளையை பார்க்கிறது. ஏன் இரவையில வரும்பொழுது அவருடைய குழந்தை தூக்கம், காலையில குழந்தை பாடசாலைக்கு செல்லக்கூடிய வேலையில என்ன சுபகுக்கு எழுப்புறது இல்லை, அதனால் அவர் தூக்கம், சனி ஞாயிறு தான் குழந்தைகளை பார்க்கிறது. இதை விட ஒரு படி மேலேறி நாங்க பார்க்கலாம், யாராவது திருமணம் முடிச்சிட்டா 6 மாசம் கூட கழியல்ல, 1 வருஷம் கூட கழியல்ல, இப்ப தான் ஒரு பாபா உண்டு கிடைச்சிருக்குது, இப்ப கணவனும் மனைவியும் பேசுறது, ஆ பாருங்க எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருச்சு, எங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருச்சு, நாங்களும் எதையாவது செய்யணும், நாங்களும் ஒரு வீட்டை வாங்கணும், நாங்களும் ஒரு காணியை வாங்கணும், இப்ப எடுத்தெடுப்புல முதலாவது தேர்ந்தெடுக்கிறது என்ன, ஆ வெளிநாட்டுக்கு போறது, இப்பொழுது என்ன செய்யறது, வெளிநாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம், ஒரு சிலர் கொஞ்சம் பெருமையா, நான் 10 வருஷம் இங்க இருக்கிறேன், நான் 15 வருஷம் இங்க இருக்கிறேன், எங்க நாட்டில் உங்களுக்கு தெரியும் அதிகமா ஆண்கள் கல்யாணம் திருமணம் செய்யறது 25 வயசு கிட்டத்தட்ட 30 வயதுல, பெண்களுடைய திருமணம் அதிகமா 20 வயதுக்கு பின்னால, இவர் திருமணம் முடிச்சு 6 மாதம் 1 வருஷத்துல போறாரு, என்ன ஒரு வீட்டை கட்டணும், ஒரு காணிய வாங்கணும், ஒரு வாகனத்தை வாங்கணும், இப்ப வெளிநாட்டுல போய் 20 வருஷம் இருந்துட்டு வராரு. வரும்போது மனைவி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவருடைய முழு வாலிபமும் சென்று அவள் முதுமையை அடைந்திருப்பாள். அவர் திரும்பி வரக்கூடிய வேளையில அவருக்கு வயது 45-50, அவருடைய வாலிபத்தில் கிட்டத்தட்ட முக்காவாசி கழிந்திரும். இதற்கு பின்னால அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இன்பம், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம், மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அது மாத்திரமா, அவர் அங்கு செல்கின்றார், இவருடைய மனைவியை கர பராமரிக்க கண்காணிக்க ஆள் இல்லை. அதனால சில கட்டங்களில் மனைவி தவறான வழிகளில் செல்வதற்கு அவருடைய அந்த பயணம் காரணம். அது மாத்திரமல்ல, வயது வந்த மகள்மார்களை மகன்மார்களை கவனித்து இருக்கிறதுக்கு ஆள் இல்ல, அந்த வயது வந்த மகன்மார்கள் மகள்மார்கள் எத்தனையோ ஒழுக்கக்கேடுகள், சமூக சீர்கேடுகள், அல்லாஹ் தடுத்த எத்தனையோ ஹராமான விடயங்களுக்கு அவர்கள் பழகி விடுகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, அதனால இஸ்லாம் தொழிலை கண்டிக்கல்ல, வியாபாரத்தை கண்டிக்கல்ல, விவசாயத்தை கண்டிக்கல்ல, அதற்கான ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த முறையை விட்டுவிட்டு ஒன்று தொழில அல்லது விவசாயத்தில் அல்லது வியாபாரத்தில் அல்லது வணக்கத்தில் எல்லை மீறி போவதன் காரணமாக, வணக்கத்தில் இபாதத்துகள்ல எல்லை மீறி சென்றால் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய வேண்டிய ஹுகூக்குகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குகள், இவர் தன்னுடைய ஆத்மாவுக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குகள், அவைகள் பால்படுத்தப்படுகின்றது. அதை விட்டுவிட்டு மனைவி, மக்கள், தொழில், வியாபாரம் என்று அதில் முழுமையாக ஈடுபட்டார். ஹுகூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த மிகப்பெரும் கடமைகள் அங்கே பால்படுத்தப்படுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ கால அந்த எல்லைக்குள்ளால எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். அது தனிநபராக இருக்கலாம், குடும்பம் நடத்தக்கூடியவனாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஏழையாக இருக்கலாம், அனைத்திற்கும் நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்து நீங்க இவைகள் அனைத்தையும் இன்றின்ன முறையில் ஆக்கிக் கொள்ளுங்க என்று நமக்கு கட்ட தந்து ஒரு வரையறையை, ஒரு நடுநிலைமையான மார்க்கத்தை சொல்லி தந்து விட்டார்கள். அதை விட்டு விட்டதனால, அதிலிருந்து நாம் விலகி விட்டதனால தான் இந்த முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பாரதூரமான விளைவுகளும், சோதனைகளும், பிரச்சனைகளும், குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளும், குழந்தைகள் கட்டுப்படாத நிகழ்வுகளும் அடிக்கடி ஏற்படுகின்றது என்றால் நபி அவர்களுடைய அந்த போதனையை, நபி அவர்கள் சொல்லித்தந்த அந்த அறிவுரையை விட்டு விட்டது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, அதனால இரண்டுக்கும் அதாவது தவறு ஏற்படாத விதத்தில் அல்லாஹுடைய ஹக்குகளும் நிறைவேற்றப்பட வேண்டும், மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளும் நிறைவேற்றப்பட வேண்டும், நல்ல அந்த கெட்ட காரியங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும். அது நிக்காஹாக இருக்கலாம், ஜனாசாவாக இருக்கலாம், நோய் விசாரிப்பதாக இருக்கலாம், இவைகளும் மிக முக்கியமான அம்சங்கள் நம்முடைய சமூகத்தில். அதனால இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி இரண்டுக்கும் மத்தியில் ஒரு மோதுதல், ஒரு முரண்பாடு வராத விதத்தில் நாம் நம்முடைய வாழ்வை ஆக்கிக் கொண்டோம் என்றால் அந்த வாழ்க்கையை அல்லாஹ் சிறப்பானதாக, ஒளிமயமானதாக, இன்பகரமானதாக ஆக்கி வைப்பான். அந்த அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள், பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், முழு உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி நபி அவர்கள் காட்டி தந்த அந்த முறைப்படி நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய அனைத்து கட்டளைகளை முழுமையாக பின்பற்றுவதுடன் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய அந்த ஹுகூக்குல் இபாதையும் முழுமையாக நிறைவேற்ற தௌஃபீக் செய்வாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் தீனுடைய அடிப்படையில் இஸ்லாமிய முறைப்படி வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மத்துக்கு யா ரஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.